والسلام على سيد الانبياء الى محمد في حمد الله واوصي رحمه للعالمين وعلى اله واصحابه الطاهرين الطيبين وعلى واصحابه الراحمين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد. وقال الله تعالى في كتابه الحكيم: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا لا تاخذوا الصلاه بالله. وقال تعالى ايضا: ولا تاخذوا اموالكم بينكم بالباطل وتدلوا بها الى الحكام. واتقوا الشبهة فإنه أهلك من كان قبلكم، أو كما قال عليه الصلاة والسلام. சுமாவின் கடமை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இஹ்திசாபுடைய நியத்தோடு அவர் விருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்கள். பலவன் அல்லாஹுபுல் இஸ்ஸத் நம்மை படைத்தவன், நம்மை பராமரித்து தர வேண்டிய நிறைவேற்றி தருகிற இரக்கமுள்ள அந்த அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை தேவைகளை செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை உலகத்தில் எவ்வாறு பேசும் என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறோம். நிறைவேற்றியவைகளை செய்ய வேண்டாம் என் அன்போடு தடுத்திருக்கிறானோ, இவைகள் அல்லாஹ்வுடைய மன்னிக்காட்டுகளாக இருக்கப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்னையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எது எவருக்கு எப்படி கிடைக்கிறது என்று அவைகளை அப்படி அமைத்துக் கொடுத்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையை யாருக்கு எது எப்படி எந்த நேரத்தில் எவ்வளவு என்பதை நாம் தான் பங்கீடு செய்திருக்கிறோம். எப்படி எவ்வளவு என்பதை நாமே பங்கீடு செய்திருக்கிறோம், அதை அளவுகோல் வைத்திருக்கிறோம். இப்படி பலருடைய வசனங்களை பார்க்குகிற பொழுது சகோதரர்களே, நானும் நீங்களும் இவ்வளவு அனுமதிக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ் அளந்து சிலர்களுக்கு கொடுத்திருக்கிறான், சிலர்களுக்கு அல்லாஹ் விசாலமாக கொடுத்திருக்கிறான், சிறுதுகளுக்கு இரண்டு இடைப்பட்ட வகையை நடுத்தரமாக கொடுத்திருக்கிறான். இது எப்படி இருந்தாலும் ஈமான் நம்பிக்கை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். எனக்கு தந்திருப்பவன் அல்லாஹ், அவனுக்கு கொடுத்திருப்பவனும் அல்லாதான், எனக்கு தந்திருப்பவனும் அல்லாதான். என்னை விட சிறுகள் கட்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த சில் பொருளியலில் ஏழை வகைகளில் பின்பற்றி அவர்களுக்கு கொடுத்திருப்பதும் அல்லாத ஒவ்வொரு பரவாயில் தொழுகைக்கு பிறகும் உலகத்தினுடைய வாழ்க்கையில் தந்திருப்பது நீதான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா நேர்மன்றங்களையும் தந்தது நீதான். இந்த வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிற ஒன்று கிடைக்கல்ல என்று சொன்னால் அதை தடுத்தது நீதான். நீ தராத ஒன்றை தடுப்பவன், நீ தராட்டத்தை தருகிறவனும் யாரும் இல்லை, நீ தந்த ஒன்றை தடுப்பவனும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அராஜலிமா கபை, எதை என்னுடைய வாழ்க்கையில் நீ முடிவு செய்திருக்கிறாயோ அதை மாற்றி அமைப்பதற்கும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பெருமானவர்களே, இதை விட உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாம் நம்முடைய ரகுலாரமே நம்முடன் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஓடுமாறு மத்திய செய்திருக்கிறார்கள். உலகத்தில் நானும் நீங்களும் அனுமதிக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ் தந்தவன், அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த தந்தவைகளுக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நபியுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் யுரீத், அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஐயரா ஐயரா அல்லாஹ் நிஅமத்தி அலா அப்தி, தன்னுடைய அடியானுக்கு எந்த நிகமத்துகளை உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரோ அந்த நிகமத்துகளை வாழ்க்கையில் அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான். பொருளாதாரத்தில் விசாரமானவர்களாக இருப்பார்கள், செல்வந்தர்களாக இருப்பார்கள், செல்வந்தர்கள் உலகத்தில் அணியாக இருக்கிறவர்கள், அகுனியாக்கள் என்ற பெயர் உள்ளவர்கள் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அவருடைய பொருள் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பாதிக்கப்பட வேண்டும், அது அவர்களுக்கு என்ன கற்று இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்பதை ஜகாத்தின் மூலம், சதக்காவின் மூலம், ஏனைய தானதங்கள் மூலம் செல்வந்தர்கள் எப்படி தன் பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். செல்வம் இழந்தவர்கள் யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ, மிஸ்கீன்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி பத்திரித்தனத்தோடு வாழ வேண்டும், அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் வருகிற பொழுது யாரிடத்தில் கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எந்த நீயத்தில் கேட்க வேண்டும் என்பதையும் அபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருந்தார். செல்வந்தர்களுக்கும் அல்லாஹ் வழிகாட்டுகிறார், செல்வம் இழந்தவர்கள் ஏழைகள் பணவசதியில் குறைந்தவர்களுக்கும் அல்லாஹ் வழிகாட்டுகிறார், பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய மனைவி மக்களுடைய ஆட்சிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்கிறான், பெற்றெடுத்த பெற்றோருடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள், ஒவ்வொரு கணவனையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு கணவனையும் அல்லாஹ் சொல்கிறான், நீயும் செல்வதும் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நபக்கா அந்த பிஸ்வா என்ற அந்த ஆட்சிகளை சரியான முறையில் ஒவ்வொருவரும் நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்று இப்படி அல்லாஹ் உலகத்தில் வாழுகிற பொழுது யார் யாருக்கு எவைகளை கொடுத்திருக்கிறானோ அந்த கொடுக்கப்பட்டவைகளை யார் யார் எப்படி தன் கடமைகளை செய்ய வேண்டும் என்பதையும் அழகாக சொல்லி தந்திருந்தார். தெரியுமானவர்களே, ஒரு தொழிலதிபர் இருப்பார், ஒரு முதலாளி இருப்பார், அவர் எப்படி வாழ்க்கை தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும், தன்னிடத்தில் வேலை செய்கிற வேலையாட்கள் கூலி ஆட்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஆட்களை எப்படி சரியாக கொடுக்க வேண்டும், அவர்களை செய்ய முடியாத வேலைகளை செய்யுமாறு சொல்லி அவர்களை சிரமப்படுத்த கூடாது, உடல் ரீதியான உபாதைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவதற்கு நீங்கள் காரணமாக ஆகிவிடக் கூடாது என்று முதலாளிமார்களை அல்லாஹ் சொல்வதை போல தொழிலாளிகளுக்கும் அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் யாரிடத்தில் வேலை செய்கிறீர்களோ அவர்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல், அவர்களுக்கு எந்த வஞ்சகமும் இல்லாமல், அவர்களுக்கு எந்த சரியான முறையில் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் யாரு யாருக்கு என்னென்ன எப்படி சொல்லப்பட வேண்டுமோ அப்படி அனைத்தையும் அவர்கள் மூலம் சொல்லியிருக்கார். எந்த அளவுக்கு எனது அண்டை வீட்டுடைய வருகளோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அடுத்த வீட்டுடைய வருகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்குரிய அக்குகள் என்ன என்பதை கூட நபிவாய் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அல்லாஹ்வின் நாளை மறுமையையும் நம்பி வாழுகிற மக்கள் நம்புகிறீர்களோ அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு எந்த அநியாயமும் செய்ய வேண்டாம், எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம், எந்த நோயையும் செய்ய வேண்டாம். அடுத்த வீட்டுடையவருடைய ஹக்குகளையும் இஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறதே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஹக்கை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது எது எப்படி எவ்வளவு எந்த நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டுமோ அவைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே நானும் நீங்களும் யாரும் அடுத்தவருக்கு அநியாயம் செய்கிற நிலைமையை உருவாக்கிக் கொள்ளக் கூடாது. ஒருபோதும் அதிகாரிகளுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். மனிதர்களாக இருக்கலாம், மனிதர்கள் அல்லாத படைப்பினங்களாக இருக்கலாம், அல்லாஹ் வாலிப் என்ற அநியாயக்காரன் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இன்னப்பாக லா யுப்னி முன்னா ஷைஆ, இன்னல்லாஹ லா யுப்னி முன்னா ஷைஆ, ஒரு சிறிதளவிலும் அந்த அநியாயம் செய்கிறவன் அல்ல. நீங்களும் அநியாயம் செய்கிறவர்களாக ஆகிவிடக் கூடாது, உங்களுக்கும் அதை நான் ஹராமாக்கியிருக்கிறேன். என்னுடைய அதிகாரிகளே, நீங்கள் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது, உங்களை யாரும் அடுத்தவருக்கு அநியாயக்காரர்களாக வாழாதீங்க. உலகத்தில் அநியாயம் செய்கிறவர்கள் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். அநியாயம் என்பது எல்லாம் அநியாயம் தான். அந்த அநியாயம் சார்பில் உலகத்தில் தன் அநியாயத்தை தெரிந்து அதை அறிந்து அதற்காக பாவமீட்டு பெற்று சௌவா செய்து அந்த அநியாயம் என்ற பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாத வரை நாளை மறுமையில் அவர்கள் சூரம் செல்ல முடியாது. தன்னுடைய அமல்களை கொண்டு உண்மையான வந்தரோடுக்காரன் முஸ்லிமிக்கு யார் என்றால் உலகத்தில் நிறைய அமல் செய்திருப்பார். நாளை வறுமையில் மூட்டை மூட்டையாக மரபோல் அந்த அமல்களை கொண்டு வருவான். இந்த அமல்கள் என்னை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றவன் ஆசையோடு இருப்பான். சில மனிதர்கள் வருவார்கள், வந்து சொல்வார்கள், யாழ்தான் இந்த மனிதன் எனக்கு இன்னும் அநியாயம் செய்தான், யாழ்தான் இந்த மனிதன் என்னுடைய பொருளை விடுங்கினான், யாழ்தான் இந்த மனிதன் என்னை ஏற்றினான், யாழ்தான் இந்த மனிதன் என்னை அடித்தான், யாழ்தான் இப்படியே போலிங்க சப்பாக உலகத்தில் என்னால் உங்களால் அநியாயம் செய்யப்பட்ட மக்கள் இருப்பார்கள். ஆனால் நாளை வறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் அந்த மக்களுக்கு தீர்த்து சொல்லப்படுகிற அந்த நாளத்தில் வரிசை வரிசையாக வருவார்கள். அல்லாஹ் மரணமானதை பார்த்து சொல்வானா, இந்த மனிதன் நன்மைகளை சுமந்து வந்த மனிதன் இருக்கிறானே அவனுடைய நன்மைகளிலிருந்து அந்த அவனால் அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கு கொடுத்து விடுவார். எந்த அளவு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு கொடுத்து விடுங்கள். இந்த நன்மைகள் கொடுத்து கொண்டு கொண்டே இருக்கும், எல்லா நன்மைகள் முடிந்து போய்விடும். ஆனாலும் இவனால் அநியாயம் செய்யப்பட்டோம் என்று சொல்கிற சிக்காய செய்கிறவர்கள் முறைப்பாட்டாளர்கள் அங்கு இன்னும் வந்து கொண்டிருப்பார்கள். இப்போ அல்லா சொல்வான், அந்த முறைப்பாட்டாளர்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பாவங்களை இவன் மீது சுமத்தாட்டிருக்கிறது. எனவே உலகம் என்பதில் நானும் நீங்களும் பெண்மணவர்களே யாருக்கும் அநியாயக்காரர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது. அநியாயம் செய்து வாழ்ந்தோமையானால் இந்த உலகத்தில் நாம் தப்பித்தவரை பிழைத்து மூட்டா போனாலும் நாளை மறுமை என்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சன்னிதானம் இருக்கிறது, எல்லோருக்கும் அல்லாஹ் விசாரிக்க போகிறான். அந்த விசாரணையிலிருந்து நானும் நீங்களும் இருந்தேனும் தப்ப முடியாது, கொஞ்சமாவது தப்ப முடியாது. இணையமாற்றுகிறான் அநியாயக்காரர்களாக உலகத்தில் வாழ்ந்து விடாதீர்கள். யார் யாருக்கு எந்தெந்த ஹக்குகள் கொடுக்கப்பட வேண்டுமோ, ஒரு கணவன் தன் மனைவி தன் மக்களுக்குரிய பிள்ளைகளுக்குரிய ஹக்குகளை கொடுக்கப்பட வேண்டிய அந்த விடயங்களை கண்டிப்பாகவும் கொடுத்துதான் ஆக வேண்டும். அதில் எந்த குறைபாடும் செய்யக்கூடாது. சில போது கணவன்மார்கள் என்பவர்கள் ஹஸ்பனாக இருக்கிறவர்கள் தன் மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்குகளை கொடுக்காத பொழுது அவர்களும் வாழ வேண்டும் அல்லவா, அவர்களுக்கும் பசி இருக்குகிறது அல்லவா, சாகம் இருக்குகிறது அல்லவா. அதற்காக தன்னுடைய மாப்பிளைக்கு கணவனுக்கு தெரியாம அவருடைய பொக்கெட்ல சேர்ந்து தள்ளி எடுக்க ஆரம்பிப்பார். இனிமன சகோதரே, எங்களுடைய மனைவிக்குரிய ஹக்குகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றாத பொழுது அவர்களை எங்களுடைய பணத்தை செலவாடுகிற நிலைமைக்கு நாம் அவர்களை ஆளாக்குகிறோம். ஒரு சகாபி பெண்மணி வந்தாங்க, இன்று நடத்துவா அருள் அல்லாஹ் தாலாங்களா வந்து ரசல்லா தன்னுடைய மாப்பிளையை பற்றி கணவரை பற்றி முறைப்பாடு செய்கிறாங்க. யார சொல்லலா, இவர் ரஜுலும் ஷஹீதும் யார சொல்லலா, சரியான சஞ்சன் யார சொல்லலா, எனக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் தேவையான அந்த சிப்பாயத்தை தேவையான அந்த பொருளை தள்ளிய பணத்தை அல்லது சாப்பாட்டை எங்களுக்கு தாராளமே யார சொல்லலாம், இல்லாமா அகலுக்கு ஒவ்வொல்லா யாரும் அவருக்கு தெரியாம நான் அவர் தந்து எடுத்தாலே தவிர இது எனக்கு சரியா, நான் செய்து தவறா கூடுமா என்று அந்த பெண்மணி மனைவி என்று அந்த பெண் தன்னுடைய நடத்துவா என்று பெண்மணி கடவுளாக வந்து பேசுகிற பொழுது சொன்னதாக உன்னுடைய கணவன் தராத நிலைமையில் உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையானதை அவரிடத்திலிருந்து அவன் தெரியாத போது நீ எடுப்பது உனக்கு பாவமாக அமைய மாட்டாது. அதனால மனைவியை கள்ளன் என்று சொல்கிற நிலைமை என்பது அங்கே உருவாக மாட்டான். ஆனால் ஒரு கணவன் நல்ல முறையில் தன் மனைவியை கவனிக்கிறான், எல்லா வழிமுறை செய்து கொடுத்திருக்கிறான், அதற்கு மேலும் தன் கணவரின் பொருளில் செய்திருக்கிற மனைவி அவள் பாவம் செய்கிற பாவியாக அவள் அமைந்து வருவார். உலகத்தை நிறைய நடந்திருக்கிறதில்ல, நிறைய கம்ப்ளைண்ட், குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிய பிரச்சனை, மனைவன் சொல்கிறார் எங்களை தங்கத்தவர் எடுத்துட்டாரு, எங்களுக்கு தங்க மகர் எடுத்துட்டாரு, அந்த மகர் தாரு என்று சொன்னவர் 10 வருஷம் குடும்ப வாழ்க்கை இன்னும் மகர தர தரல, அந்த தந்த மகரை திருப்பி எடுத்தார், வியாபாரத்துல நஷ்டம் கஷ்டம் என்பதற்காக சந்தோஷமாக கொடுத்தோம் திருப்பி தருவார்கள், ஆனா இப்ப இல்லைன்னு சொல்கிறார். இப்படி பல முறைப்பாடுகள் பிரிவான சகோதரர்களே, சில இடங்கள் எந்த அளவுக்கு ஆண்கள் தவறு செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா மகரை எடுத்துட்டு அதை கொடுக்காம பிரச்சனைப்பட்டு கடைசியாக மனைவி அந்த கொடுத்த மகளை எடுத்தவர் திருப்பி கொடுக்காமல் தலா கொடுக்கிற நிலைமையும் இருக்குது. இது போல அடுத்த பக்கம் இருக்குது. கணவன் நல்ல முறையில் கவனித்திருக்கிறான், கட்டப்பட்டு வெளிநாட்டில் இருக்கிறான், உழைத்து உழைத்து தன் நம்பிக்கையான மனைவியின் பேரில் அந்த பணங்களை இலங்கையில் கணக்கி வைக்கிறான். அதனால் நாடி வாங்கப்படுகிறது, பூமி வாங்கப்படுகிறது, கடனை வாங்கப்படுகிறது, வியாபாரம் முதலீடு போடப்படுகிறது, எல்லா மனைவியின் பேரில் மனைவியை நம்பினவன் கணவன் இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. மனைவி போறா காகி போட்டு இவரோட வாழையில பத்தகதி போடுறாங்க. கஷ்டப்பட்டு உழைத்த கணவனை அந்த பொருளாதாரத்தை முழுமையாக சுரண்டியதற்கு பின்னர் கலாசேனும் அல்லது பத்தக தேனும் என்று காகி போட்டை நாடுகிற பெண்களும் நடத்தி வருகிறார்கள். எரிமான சகோதரே, அநியாயம் செய்யக்கூடாது சகோதரே. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஹக்கில் அல்லா அமைந்திருக்கிறார். அந்த ஹக்கிற்கு மாற்றமாக கொடுத்ததை எடுத்துவிட்டு கிடைக்கவில்லை என்று சொல்வதோ, அது கொடுத்த அநியாயம் அடிமைகள் அவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று கருதி அவர்களை அடித்துவிட்டேன், அவர்களுக்கு நான் தண்டனை கொடுத்தேன். அவர்கள் செய்த தவறுக்கு உன்னுடைய தண்டனை சரி நிகராக இருக்குமே இருந்தால் உனக்கும் இந்த பிரச்சனை இல்லை, அவருக்கும் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் செய்த அந்த தவறுக்கு நீ கொடுத்த தண்டனை அதிகபட்ச தண்டனையாக இருக்குமா இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை குற்றவாளியாக பிடிப்பான் என்று எச்சரிக்கை செய்தார். இந்த நேரத்தில் சஹாபி மாலை மாலை ஆள ஆரம்பித்தார்கள். சிலம்பாவுடைய சொன்ன குரானுடைய மழை தோடி காட்டினாங்க. அந்த ஒவ்வொருவருடைய அமல்களை இருப்பதற்காக சவாசீன்களை சராசு எழுத்துக்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதில் யாரும் பல அசுபுரம் பல அசுபுரம் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் நான மறுமையில் அல்லாவுடைய சன்னிதானத்தில் அநியாயம் நிறைவேற்றப்பட்ட நிலைமையில் இருக்க மாட்டான். சகோதரி அல்லாஹுவின் எச்சரிக்கை செஞ்சாங்க, நீங்கள் அநியாயம் செய்வதிலிருந்து அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அநியாயக்காரர்களாக உலகத்தில் வாழ முயற்சி செய்யாதீர்கள், வாழ முயற்சி செய்யாதீர்கள். அந்த முழும் என்ற அநியாயம் நாளை மறுமையில் மிகப்பெரிய இருளாக உங்களுக்கு வந்துவிடும். நானும் நீங்களும் செய்கிற அமல்கள் சகோதரே நால மறுமையில நூறாக ஒளியாக எங்களை கொண்டு போய் சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பிக்கும். நானும் நீங்க உலகத்தில் செய்த அமல்கள் இருக்கிறேன், அமல்கள் எங்களை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நாளை மறுமையில் அது ஒளியாக மாறும். அடிக்கடி மப்பராவுக்கு போனா மூத்த பத்தி பேசுகிற பயான்களை கேட்கிறோமே, கபரில் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் அந்த கபர் ஒளிமயமுத்தாகும். அவருடைய கால் மாட்டிலும் அவருடைய தலை மாட்டிலும் இரண்டு அழகான ஒளி நிறைந்த உருவங்கள் அங்கே வரும். எது நானும் நீங்களும் செய்கிற அமல்கள், நானும் நீங்களும் செய்கிற அமல்கள். அந்த நேரத்தில் அந்த ஒளியை பார்க்கிற மக்கள் சொல்லுவாங்க, நூறனா எங்களை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற இந்த ஒளியை நாங்கள் சுவர்க்கம் போய் சேருகிறவரை நீ இன்னைக்குதான் என்று துண்டிப்பில்லாமல் பரிபூர்ணப்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் யாரு அமல் செஞ்சு அநியாயக்காரர்களாக வாழ்ந்தாங்களோ, வெளிநகத்தை பெரிய அமல்தாரி, அவரோட தொழுகைக்கு வேற ஆள் இல்ல, மிகப்பெரிய தொழுகையாரு, மிகப்பெரிய ஈடுபடுகிறவர். ஆனா உலகத்தில் அடுத்தாக்கு அநியாயம் செய்திருக்கிறார் என்றால் நாளை வறுமையில நாடும் நீங்களும் செய்கிற அந்த அமல் ஒளியாக இருக்க மாட்டாது. மாற்றமாக நாளை வறுமையில் நாடும் நீங்களும் செய்கிற அந்த அநியாயம் இந்த குழுமாக்கியோ நீங்கள் செய்யாமா, நாளை மறுமையில் இருளாகவே நமக்கு இருக்கும். சுவர்க்கத்துக்கு போறதுக்கு அந்த அநியாயங்கள் தடையாக இருக்கும் என்ற கருத்தை செல்லும்மாவோடைய செல்லம் போனாங்க தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். எல்லாருமே உலகத்தில் அநியாயம் என்பதை ஏறிட்டு பார்க்க கூடாது. யார் யாருக்கு எந்தெந்த ஹக்குகள் கொடுக்கப்பட வேண்டுமோ அது அவர்களுக்குரியது, அதை நான் வைத்துக் கொள்வதற்கு எந்த விதமான உரிமையும் எனக்கு கிடையாது. சிலபோது சிலர்களுடைய பணங்களை சிலர்களுடைய சொத்துக்களை கண்வசப்படுத்தி தன்னுடைய வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இஸ்லாம் தந்திருக்கிறது. உதாரணமாக ஒரு எட்டி என்ற அனாதை பிள்ளை இருக்கிறார், அவர் குறிப்பிட்ட வயதை வந்து அவருடைய பொருளாதாரத்தை அவர் சுயமாக கையாண்டி அதை பாதுகாக்கிற அதன் மூலம் வியாபாரம் செய்து லாபம் ஈட்டுகிற ஒரு நிலைமையை அடைகிற வரை அந்த எத்தீமுடைய சொத்தை எத்தீமை யாரு பராமரிக்கிறாரோ அவருடைய கையில் உள்ள அப்பொறுப்பாக கொடுத்திருக்கிறார். ஆனா எப்ப அந்த எத்தீம் என்று சொல்கிறவர் பருவ உயர்வை அடைகிறாரோ, இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க அவர் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகும் எத்தீம் பாவம்னு சொல்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவர் பருவமடைந்து பருவமடைந்து விடுவார். தன்மை வருகிறதோ எத்தீம் என்ற பெயர் இல்லாமல் போய்விடும். அனைவர மக்களிலும் பெரியாமலுக்கும் பாவம் மாப்பா இல்லாத எத்தீம் என்று சொல்கிற நிலைமை இருக்கிறது. அதுக்கு பிறகும் இல்ல நான் தான் வச்சிருப்பேன், ஒரு லட்சத்துக்கு நான் தரமாட்டேன், நான் தரதான் எடுக்கணும் என்று எத்தீம்களுடைய சொத்தை அபகரித்த நிலைமையில் வைத்திருப்பது எங்களுக்கு ஆறாம் சொத்துக்களை சாப்பிடுகிறார்களோ அநியாயமாக, அந்த பொருள்களை அநியாயமாக சம்பாதிக்கிறார்கள் சாப்பிடுகிறார்களோ அவங்க நினைக்க கூடாது நான் டேஸ்டா சாப்பிடுகிறேன். இல்ல அண்ணா சொல்கிறான் இல்லமா எப்படி நாரா அவங்க ஒவ்வொரு நெருப்ப சாப்பிடுகிறாங்க. அவங்க சாப்பிடுகிற எத்தீமுடைய பணம் அவங்க நெருப்பை சாப்பிடுகிறார்கள். அந்த மனிதன் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் அந்த குரானுடைய வார்த்தை. எத்தீம்கள் என்பவர்களை பராமரிக்கிற பொறுப்பை உள்ளவர்கள் மிக மிக பேருதலாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த எத்தீமுடைய பணத்திற்கு பொருள் பல பொருளை பராமரிக்கின்ற அந்த உரிமை உள்ளவர்களிட இடங்களை ஏழையாக இருக்கலாம். எங்கள்கிட்ட எத்தீம பணங்கள் பொறுப்பு தந்திருப்பாங்க, அவங்க ஹக்குகளையும் தந்திருப்பாங்க. ஆனா கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புதாரி அந்த பராமரிப்பு செய்ய வேண்டும் என்று வேண்டப்படுகிறவர் ஏழையாக இருக்கலாம். இஸ்லாம் வங்கி அனுமதி கொடுத்திருக்கிறது அந்த எத்தீம்களுடைய பணத்திலிருந்து உங்களுடைய ஏழ்மைக்கு ஏற்ப, உங்களோட பசிக்கு ஏற்ப, உங்களோட தேவையில் இருக்கிறதோ அதனுடைய அளவு நீங்க சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதை விட மிதமின்றி மேலதிகமாக நீங்க சாப்பிடக்கூடாது. மருத்துவ அனுமதி தந்திருக்கிறார் சகோதரர்களே. இதெல்லாம் அநியாயம் என்ற அட்டவணையில் போய் சேருகிறோம் சகோதரர்களே. முதலாளிமார் தொழிலாளிகளை கவனிக்கிற விஷயத்துல அவர்களுக்கு கொடுக்கிற சம்பள உபகாரங்களும் சரியான கணக்கில் பார்த்து கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அதில் எந்த விதமான குறைபாட்டை செய்யக்கூடாது. நமக்கு தெரிகிறது இந்த வாரம் என்னுடைய கடையில் வேலை செய்கிறவர்களுக்கு நான் மேலதிகமான வேலை கொடுத்திருக்கிறேன், மேலதிகமான நேரம் எடுத்து வேலை செய்திருக்கிறார் என்றால் அந்த மேலதிகமான நேரத்துக்கு எந்த கொடுப்பளவு கொடுக்கப்பட வேண்டும் அது நிச்சயம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைண்டா அந்த தொழிலாளியுடைய பணத்தை நீங்கள் செலவாடி இருக்கிறீர்கள். அவருடைய பணம் கொடுக்கப்பட வேண்டிய நீங்கள் குறைத்திருக்கிறீர்கள், நீங்கள் அநியாயம் செய்திருக்கிறீர்கள். அந்த அநியாயமான பணம் நம்முடைய பணத்தோடு கலந்திருக்கிற பொழுது நம்முடைய பணத்துக்கு அழிவு ஏற்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஜகாத் கொடுக்கிற மக்கள் இருக்கிறீர்கள். ஜகாத்துடைய பணத்தை பொறுத்தவரை ஜகாத்துடைய பணம் எங்களுடைய பணத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய பணம். அந்த வெளியேற்றப்பட வேண்டிய பணம் குறிக்கப்பட்ட காலத்தில் அதிலிருந்து வெளியேற்றப்படாத பொழுது எந்த பணத்துடன் ஜகாத் கலந்து விடுமோ வெளிமாணவர்களே அந்த பொருள் அழியும் என்றார்கள் செல்லும் மாணவர்கள். என்றாலும் ஜகாத் என்பது அது எனக்குரியதல்ல. தக்காத்து கொடுக்குகிறவன் நானாக இருக்கலாம், நான் இருக்கக்கூடாது. என்னுடைய பணம் இல்ல. அந்த தக்காத்து கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்த, பெறுவதற்கு தகுதி வாய்ந்த எட்டு கூட்டத்தினுடைய பணம் உங்களுடைய கையில் அந்த அமானிதமாக தந்திருக்கிறான். அதை உரியவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்தே ஆக வேண்டும். அதாவது அந்த தக்காத்துடைய சட்டங்கள் ஒரு சட்டம் இருக்கிறது, தக்காத்தை தர மாட்டேன் என்று மறுக்குகிறவரிடத்தில் பலவந்தமாக தக்காத்தை பெற்றுக் கொள்ளலாம், பலவந்தமாக தக்காத்தை பறித்திருக்கலாம் என்றும் இஸ்லாமிய சட்டம் சொல்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொருவருக்கும் அந்த ஒவ்வொரு உரிமைகளை கொடுத்திருக்கிறார். வராசத்து என்ற அனந்தர சொத்துடையவர்கள் அனந்தர சொத்து யாரு யாருக்கு எப்படி பங்கீடு செய்யப்பட வேண்டும் அதனுடைய குரான் சூரத்து நிசா எடுத்து பாருங்க சகோதரே. சூரத்து நிசாவிலேயே 11வது 12வது சூரா நிசாவிலேயே கடைசி ஆயத்து இந்த ஆயத்துகள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் ஒப்பாத்து ஆகுகிற பொழுது அவருக்கு பெற்றோர் இருந்தால் பெற்றோருக்கு என்ன அன்பு கொடுக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் இருந்தால் பெற்றோர்களுக்கு எவ்வளவு போகும், பிள்ளைகள் இல்லாவிட்டால் பெற்றோர்களுக்கு எவ்வளவு போகும், மகாத்தானவருக்கு மனைவி இருக்கிற பொழுது அந்த மனைவிக்கு என்ன பங்கு போகும், மனைவி நூற்றாக போனால் கணவன் இருந்தால் கணவனுக்கு என்ன பங்கு போகும், மகாத்தானவருக்கு சகோதர சகோதரிகள் இருக்க அந்த வபாத்தானவருக்கு ஆம்பு பிள்ளைகள் இருந்தால் இந்த சகோதர சகோதரருக்கு பங்கு போகுமா போகாதா? இப்படி வினாவாரியாக குர்ஆன் ஷரீஃப்ல அஹ்காமாதி என்ற சட்டத்திட்டங்களுடைய விடயங்களில் ஈராக் என்ற பாடத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருப்பதை போல எங்க எந்த ஒரு பாடத்தையும் அல்லாஹ் சொல்லவில்லை. அனந்தர சொத்து பங்கீட்டு முறையை போல வேற எந்த ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லவில்லை. நாங்கள் நீங்கள் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பார்ப்போம், எங்களுடைய குடும்பங்கள்ல ஒஃபாத்தானவருடைய அனந்தர சொத்து பங்கீட்டு முறை அவருடைய குர்ஆன் சொல்கிறதை போல அழகாக அவருடைய ஒரு சகோதரன் அந்த சாஹிபுல் ரபியுடைய எல்லா பணத்தையும் எடுத்துக் கொண்டு அவருடைய சொத்து எல்லாத்தையும் எடுத்துக் கொண்டு போயிட்டார். அவனுக்கு ரெண்டு பொம்பளை உள்ள ஒரு மனைவி, இப்ப அந்த மனைவி வந்து அவங்க செல்லம்மாவுடைய செல்லம்மாவுடைய சகோதரன் மனைவாரா அது சொல்லுவாராங்க. யார சொல்லலாம் சாஹிபுல் ரபி, இது ரெண்டும் சாஹிபுல் ரபியுடைய ரெண்டு பெரும் குழந்தை. அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறோம், இவைகளை பெற்றுக் கொள்வதற்கான வழிகாட்டல்கள் அந்த வழிமுறையை தேடி அவர்கள் செய்வார்களே ஆனால் ஒரு காலம் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். தன்னுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது, வர வேண்டிய ஹக்கை பெற்றுக் கொள்வதற்கு எங்கு போய் முறைப்பாடு செய்தால் அந்த ஹக்கு கிடைக்குமோ அங்கு போய் பேசணும். அப்படி நம்ம சும்மா ஊர்வர வீட்டுக்குள்ளே பேசுகிறது எந்த அர்த்தமும் வரப்போறது முறைப்பாடு செய்ய வந்தார்கள் சொன்னார்கள். உங்கள விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பை சொல்லுவான். கொஞ்ச நேரம் இரண்டு பங்கை கொடுத்து விடுங்கள். அந்த மனைவிக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கும் கொடுத்த பங்குக்கு பிறகு என்ன பேலன்ஸ் இருக்கிறதோ அதுதான் உங்களுக்குரியது என்ற செய்தியை சொல்லுங்கள். இஸ்லாமிய வரலாற்றில அனந்தர சொத்தின் பங்கீடு முறைய இப்படி தெளிவாக பல விஷயங்களை பேசலாம். சுருக்கமாக உணவாக்க சொல்வார்கள், அனந்தர சொத்து பங்கீட்டு முறை சம்பந்தமான குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியதே அந்த காலத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஹக்குகள் கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டது என்பதனால அந்த பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்குதான் அனந்தர சொத்துடைய அந்த வசனங்கள் இறக்கினான் என்பதை தப்பிய படமாக முகத்திற்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு தொட்டு காட்டியிருக்கிறேன், யாரும் யாருடைய அக்கிலும் கை வைக்க போக வேண்டாம், யாரும் யாருக்கும் கொடுக்கல அக்கை பலவந்தமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அனுமதிய பிரயோசனத்துக்கு நீங்கள் எடுத்தீர்கள், நீங்கள் பிரயோசனத்தை அடைந்தீர்கள், நீங்கள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். இல்ல தரமாட்டேன், அனுபவங்களுக்கு தந்துட்டேன் என்று நீங்கள் மறுத்து பேச வேண்டாம், அதை இல்லை என்று சொல்லிவிட வேண்டாம். எரிமன சகோதரே, தெரியுமாய் சிலம்பாவுடைய காலத்துல மக்சூமியா என்ற மிகப்பெரிய அரபி குலம் ஒரு கோத்திரத்தார் இருந்தாங்க. அங்கிருக்கிற ஒரு பெண்மணி ஒரு சிஹாரா என்ற இரவல் வாங்கிட்டு தந்த பொருளை திருப்பி கொடுக்கல, கண்ணியமான ஒரு அரபு குடும்பம் எங்கட குடும்பத்திற்கு பெண்ணுடைய கை வெட்டப்படுவதா? இப்ப யாரு நவீனத்தை போய் சிபாரிசு செய்வது? இவ்வாறு செய்வதற்கு நபியோட நெருக்கமாக அவர்களுடைய வளர்ப்புமாக இருக்கிறார் என்று கண்டுபிடித்து முடிந்ததற்கு பிறகு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு நிலைமையில அந்த பொருள் எடுக்கப்பட்டதற்கு பிறகு திருப்பி கொடுக்கப்படாத நிலைமையில் அந்த பெண்ணுடைய கை வைக்கப்பட வேண்டும் என்று நாங்களும் கூட எங்களுக்கு வீடு இல்ல, யாருக்காவது ரெண்டு வீடு இருக்குறதே ஒரு வீட்டை தாங்களே கேட்டுக்கிறோம், அவர் கூலிக்கு தருகிறார், நீங்க பாவிச்சு போற நேரத்தில் வீட்டை சொல்கிறார். இவர் பல வருடங்கள் இருக்கிறார், இவருடைய குறுக்கு புத்தி வேலை செய்து உங்களால் உபகாரம் செய்ய முடியாவிடும் உபத்திரவும் செய்யாதீங்க. அவர் வீட்டை தந்தார், கடையை தந்தார், நீங்க கூலி இல்லாம வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க. அவர் கேட்கிற நேரத்தில் அந்த கூலியை கொடுக்க முடியாவிட்டாலும் அவருடைய ஹக்கை நீங்க கொடுக்கிறீங்க. உலகத்தில் ஒரு தான் அளவு நாங்கள் அடுத்தவருடைய இடத்தை பிடித்துக் கொண்டாலும் அந்த இடம் நார மருமையில எங்களோட கருத்துல மாலையாக அறிவிக்கப்படும் என்று சொல்லலாம். எனவே நார மருமையில் அவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்து கொள்வதற்கு முன்னால நார மருமையில எங்களை அமல்கள் எங்களுக்கு பிரயோசனமற்றதாக ஆகுவதற்கு முன்னர் உலகத்துல நானும் நீங்களும் யாருக்கேனும் அநியாயம் செய்திருந்தால், எங்களால யாரும் கண்ணீர் வடித்திருந்தால், எங்களால யாரும் உள்ளம் நொந்திருந்தால், எங்களால யாரும் நீங்கி விடுவோம். அப்போதுதான் அல்லாஹ் நார மருமையில் எங்களுக்கு அமல்களுக்கு சோறுக்கத்தை தருவான். அநியாயம் அல்லாதவர்களா உலகத்தில் வாழ்கிற எங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த தொடர்ந்துதான் எங்களுக்கு பாதுகாப்பதற்கு போயிருக்கிற அந்த மக்கள் உலகத்தில் பயங்கரவாதிகள் என்று சொல்வதாக மீடியாக்கள் செய்திகள் வாசிக்கப்படுவதாக கேள்விப்படுகிறோம். நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளோடும் யாரும் யாரும் தங்கி யுத்தம் நடைபெறுகிறதோ எந்த மக்கள் அந்த பகுதியில் அந்த பகுதியில் இருக்கிற முஸ்லீம்களை அந்த பைத்துல் மக்கீஸ் பாதுகாப்பார்களோ உயர்த்தியாக செய்கிறார்களோ அந்த நாட்டில் இருக்கிற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட குழுவினர்கள் தான் அதற்கு முழு முயற்சியாக ஈடுபடுகிறார்கள். இன்னொரு பகுதி நானும் நீங்கள் நினைக்க கூடாது, அது அவங்கட பிரச்சனை, அது எங்கட பிரச்சனை இல்ல. பைத்துல் மக்கீஸ் என்ற மக்கள் அப்பா அமைந்திருக்கிற அந்த இடம் அது அவர்களுக்கு சொந்தமான பூமி, அவர்கள் சண்டை கட்டும் நாங்கே பல போடணும். பைத்துல் மக்கீஸ் என்ற அந்த மக்கள் அப்பா என்பது அந்த மக்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, உலக முஸ்லீம்களுக்கு சொந்தமானது. நாம் இலங்கை முஸ்லீம்கள் என்றால் நமக்கும் அதில் சொந்தம் இருக்கிறது. பல நபிமார்கள் சொல்வதால் அவர்கள் தொலைவைத்த இமாமத் செய்த இடம் மிஹ்ராஜ் என்ற அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வானுலக பயணம் போனார்களே அது போனது அந்த இடத்தில் இருந்தான். குர்ஆனுடைய 15வது ஜுஸ்ஸியுடைய ஆரம்பம் சூரத்து இஸ்ரா அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஆரம்பமாக மஸ்ஜிதில் அக்ஸாவை உலகத்தில் அல்லாஹ் உருவாக்கினார். உலகத்தில் உருவாக்கப்பட்ட இரண்டாவது மஸ்ஜித் அல் மஸ்ஜிதில் அக்ஸா. உலகத்தில் முதலாவது உருவாக்கப்பட்ட பள்ளி பைத்துல்லாஹ் என்ற ஷரீப் அமைந்திருக்கிறது. இரண்டாவது சொன்னுள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா. உலகத்தில் இரண்டாவதாக அந்த அமைத்து அந்த இறை இல்லம் சகோதரர்கள் உலகத்தில் நன்மையை எதிர்பார்த்து பயணம் செய்ய முடியுமான மஸ்ஜிதுகள் என்றால் மூணு மஸ்ஜித் தான். ஒன்று பைத்துல்லாஹ் அல் ஹராம் என்று சொல்கிற மக்காவுடைய மஸ்ஜித், இரண்டாவது மஸ்ஜிதி ஹாதா மஸ்ஜிது நபவி சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் எங்கள் உணர்வு உணர்வுகள் வேலை செய்ய வேண்டும். எங்களுக்காக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், எங்களுக்காக அவர்கள் ரத்தம் செஞ்சுகிறார்கள், எங்களுக்காக உயிர் தியாகமும் செய்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நானும் நீங்களும் துஆ செய்யலாண்டா நாம் நன்றி மறந்தவர்களாக ஆகிவிடுவோம், நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடுவோம். திருவாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறைவாக இருக்கிற ஒரு முஸ்லிமுக்காக எந்த ஒரு முஸ்லிம் அடியான் துஆவில் ஈடுபடுவானோ அந்த மனிதனுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்வதற்கு இல்லா ஒரு மனக்கு எங்களுக்கு ஆமீன் சொல்வதற்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நாம் மறைவாக இருக்கிற ஒருவருக்கு துஆ செய்வதனால அந்த மனக்கு எங்களை பார்த்து துஆ செய்கிறார். நீங்க யாருக்கு எந்த நனவு கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்கிறீங்களோ அந்த நனவு உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அந்த கஸாவுடைய பகுதியில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு நாம் நனவுக்காக துஆ செய்வோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று துஆ செய்வோம், அந்த சுகாதாரத்தை அல்லாஹ் கபூல் செய்யட்டும் என்று துஆ செய்வோம். இனிமான சகோதரர்களே, என்னென்ன தேவைகள் அவர்களுக்கு இருக்குகிறதோ அந்த தேவைகள் கிடைக்கட்டும் என்று துஆ செய்வோம். நிச்சயமாக அந்த துஆவுடைய பிரதிபலன் நமக்கு ஏற்படுகிற கஷ்டத்தின் போது நாம் வாழ்க்கையில் அனுபவிப்போம். அல்லாஹ் ரஹ்மான் ரபுல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட துஆ செய்கிற மக்களாக நம் அனைவரையும் கபூல் செய்வார். அந்த மக்கள் பெரிந்த கஷ்டப்படுகிற மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் தந்தருவானாக, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, அந்த சுஹதாக்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாளை வருகையில் சுவனத்தில் அவர்களை நாமும் காணுகிற பாக்கியத்தை நம்முடைய கண்களுக்கும் ரஹ்மான் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.